எனவே இங்க இந்த ஆன்மா இந்த தவத்தை செய்ததுங்கிறது அது வர்ற வழி. எது வர்ற வழி? ஞானம் வருவதற்கான வழி. அப்போ இந்த தவத்தை செய்தால் ஞானம் வரும் அப்படின்னா, தவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஞானம் தானாக வந்துடுமா? தவத்தை செய்தால் ஞானம் வரும், அதான் வா இல்லையா? அதான் வழின்னு சொல்லியிருக்கு. ஆ, வழின்னு சொன்னால் இதை செஞ்சால் ஞானம் வந்துடுமா? என்னம்மா? ஆ, அப்போது தவத்தை செய்தால் ஞானம் வராது. ஞானம் வராது, அப்போ என்ன வரும்? தகுதி. தகுதி ஞானத்தை பெறுவதற்கு தகுதி வரும். விளக்குதா? வருவாயும் அது யார் கொடுப்பா அந்த ஞானத்தை? சிவமே தம் முதலே. அப்போ கொடுத்தால் அதன் பயன் என்ன? பயன் அறங்கடல் அடைதல். அறங்கடல் அடைதல் அதான பயனு. ஞானத்தை கொடுத்தா என்ன செய்யறோம்? ஞானத்தை கொடுத்தா என்ன செய்யறோம்? அறங்கடல் செல்லும், அதான பயன். பெருமாடு திருவடிய அடையும். கோயிலுக்குள்ள போனா என்ன பிரயோஜனம்? கற்பகரத்தில் இருக்க பெருமானை பார்க்கலாம் இல்லையா? அதுபோல இங்க இந்த தவத்தை செய்தால் ஞானத்துக்கு தகுதி வரும். தகுதி வந்தால் உன்னுடைய முதலே வந்து ஞானத்தை தருவார். தந்தா திருவடி அடையலாம். அதான முடிந்த பயன், அதான முச்சி. அப்போ இங்க இவன் வந்து ஞானத்தை கொடுத்து முச்சி அடைஞ்சாம்னா இங்கேயே சிவஞான போதத்தை முடிச்சிட வேண்டியதானே? கிளைமேக்ஸ் வந்தாச்சு, முடிச்சிட வேண்டியதானே? அப்படிதானே? பெருமானுடைய திருவடி அடைஞ்சாதான சுபம். சுபம் முடி போட வேண்டியதானே? திரைய மூடு. என்னையா? அதான் முத்தி. முக்தி பயன்னா இன்பம். பெருமானுடைய திருவடையை தான் முக்தி, அதான் பயன். முடிந்த பயன் அதான், பெருமானுடைய திருவடியை அடைதல் தான் முக்தி. அப்போ அங்கே பயனும் இங்கேயே உரைக்கப்பட்டது. அப்படி உரைக்கப்பட்டதானால் பயனிலை பயணியல் எற்றுக்கு பயணிகள்னு ஒன்று தேவையில்லையே, எதுக்கு வச்சிருக்கான்? என்னம்மா வேற கொஞ்சம் ஆள் இருக்காங்க இங்கடோ? இல்லை அதா என்னம்மா? அதாவது இங்க சூத்திரத்தில் அறங்கடல் செலுமே என்று பயனை உடன் கூறினார். எதுக்குன்னு சொன்னால் அது ரெண்டு காரணம் சொல்கிறார். அதுக்கு என்னது? ரெண்டு காரணம். ஒன்று ஒன்று இந்த பெருமான் வந்து உபதேசம் செய்கிறாரா இல்லையா? செய்கிறாரா இல்லையா? தம்முதல் உணர்த்துறாரா இல்லையா? அவ்வாறு உணர்த்துமிடத்து தீவிரதரத்தில் தீவிரதர பக்குவம் உடையார் எல்லாம் உணர்த்திய உடனே பெருமான் திருவடியை அடைவர். அந்த சொன்ன உடனே என்ன செய்வான்? அவன் எப்பாண்டான் இருக்கான். விளங்குதா? எனவே அந்த ஆனந்த பரவசர் போல உடனே நிட்டதான், உடனே நிட்டதான். எனவே அவர்கள் அந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரத்திலேயே, அது கேட்டல் ஞானம் தானே, 800 ரூபாய் கேட்டல் ஞானம். அந்த கேட்டல் ஞானம் நிகழ்ந்தவுடனேயே சிந்தித்தல் தெளிதலெல்லாம் அதிவிரைவில் நிகழ்ந்து என்ன செய்வாங்க? நிட்டை கூடுவர். எனவே அங்கே கொஞ்சம் பேர் முடிஞ்சிடுவாங்க, சுவாடி முடிச்சிடுவாங்க, திருவடியை அடைஞ்சிருவான். ஆனால் ஏனைய தீவிரம் மந்தம் மந்ததரம் உடைய ஆன்மாக்களுக்கு அந்த ஞானம் உபதேசம் பெற்ற பின்னும் படிமுறையிலேயே நிகழும். அது எப்படி நடக்கும்? படிமுறையிலேயே நிகழும் என்பது பற்றி 9, 10, 11 இதெல்லாம் பேச்சிருக்குங்கிறார். விளங்குதா? இங்கே அப்படி ஒரு இது இருக்கான், அங்கே ஒருத்தன் இருக்கான், அப்படி போகிற ஆள்களும் இருக்காங்க. அதுபோக இந்த மந்த மந்ததரம் தீவிரம் இவர்களுக்கும் பயனை உணர்ந்தாலன்றி சாதனையில் ஊக்கம் செல்லாது என்பது பற்றியும் பயனை உடனுரைத்தார். ரெண்டு காரணம் சொல்கிறார். ஒன்று, அப்படி கேட்ட உடனேயே முக்தி அடைந்த ஒருத்தர் இருக்கான், அதனால் சொன்னார். இன்னொரு காரணம் என்னென்னா, பக்குவத்தில் குறைஞ்சவன் இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் செஞ்சால் என்ன பயனை அடையலாம் அப்படின்னு காட்டினாதான். இப்போது ஞான சம்பந்தர் ஞானப்பாலை குடித்தார், ஞானப்பாலை குடித்தாரா இல்லையா? பெருமாட்டி கொடுத்தா இவர் குடித்தார். குடித்தவர் என்ன செஞ்சார்? தான் குடித்ததோடு மட்டுமல்லாமல் ஏனையவருக்கும் எப்படி குடிக்கலாம்னு சொன்னார் இல்லையா? எனவே நீங்களும் என்ன செய்யலாம்? முனைநாள் பணிந்து ஏற்ற எனக்கு பால் கிடைச்சிது, அது மாதிரி நீங்களும் ஏற்றுங்க, உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னாரு. விளங்குதா? விளங்குதா? எனவே பெற்றவர் பெற இருப்பவருக்கு உணர்த்தினார். அது மாதிரி இங்கே ஏற்கனவே கொஞ்சம் பேர் போகிறாமலாம், அவனை பார்த்து அடான இவன் ஏங்கி இவனும் போகணும், அதுக்காக இங்கே பயனையும் உணர்த்தினார். விளங்குதா? அப்படி நமக்கு ரெண்டு காரணம் சொல்கிறார். எனவே இப்போ இந்த இதில் இப்போ நமக்கு எத்தனை அதிகரணம் வந்திருக்கு? 4 அதிகரணம். அதில் முதல் அதிகரணம் ஓத்தியைவு அப்படின்னா அது பயன்தான் வரும்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு முற்பாவுக்கும் ஒன்று ஒன்று வரும். நீங்கள் குதிரைக்கு குர்றம்னா யானைக்கு எறம்னு சொல்லக்கூடாது. இல்லை, அதாவது இங்கே அவாய்நிலை தானே வருது. அவாய்நிலை பற்றி அங்கே ஓத்தியை, இந்த அவாய்நிலை பற்றி என்ன சில இடத்துல என்ன வரும்? அதிகரணமும் வரும். அது ஏகோ பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். ஒரே மாதிரி நினச்சிடக்கூடாது. பொருத்தம் எந்த வருதுன்னு பார்க்கணும். அடுத்த முந்தைய நூற்பாவுக்கும் இதுக்கும் அந்த கடைசி அதிகரணத்துக்கும் இதுக்கு எப்படி பொருத்தம் வருது அப்படின்னு பார்த்து அந்த அதில் சொன்ன செய்திக்கு தந்தாப்பில் மூணு தான் வரும். என்ன வரும்? ஆசங்கை ஆசங்கைன்னா ஐயம் இல்லையா? முறைமை என்னென்ன? வரிசை, இதுக்கடுத்தால் இது, அதுக்கடுத்தால் அது, அந்த முறைமை. இன்னொன்று அபாய நிலை, விட்டு போனது. விட்டு போனதுன்னு என்ன அபாயன்னு என்ன? ஒரு சொல் தன் கருத்தை முடிப்பதற்கு பெரிதொரு சொல்லை நாடி நிற்பது தான், அதுக்கு பேர் தான் என்னது அபாய். அப்போது அங்கே சொன்ன கருத்தை இன்னும் சில இது போட்டால் தான் ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி இருக்கிறது பேர் என்ன பேர்? அபாய். எனவே இந்த மூணு காரணம் எங்கே வேணாலும் வரும் இல்லையா? ஒரு இடத்துல ஓத்துக்கு வரும், இன்னொரு இடத்துல அதிகரணத்துக்கு வரும். நீங்கள் ஒரே மாதிரி வச்சிடக்கூடாது, இது வேற சங்கடமா. அது என்ன? அந்த பயிற்சியில் தான் வந்துடும். சூத்திர விளங்குனா எந்த வகையில் பொருந்தது அப்படின்னு பார்த்து பொருத்தணும். ஓத்துனா இயல், இயல் இயல்னா என்னது அப்படின்னா ஒத்த பொருளை ஒருங்கிணைத்து சொல்வது. ஒத்த பொருளை இப்போ சாதனை இயல்னா இல்லையா? சாதனை இயல்னா அப்போ சாதனம் பற்றியதெல்லாம் சூத்திரத்தெல்லாம் ஒன்றா சேர்க்கறது. இப்போ சாதனை பற்றினா முதல்ல 7வது நூற்பா என்னது? சாதிப்பவன். அது சாதனத்துக்கும் அவனுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ சாதனம் கருவி, சாதிக்கிறதுக்கு கருவி வேணுமா இல்லையா? அது சாதனத்தோடு தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. சாதிக்கிற முறை, சாதிக்கிற முறை, அதுவும் அது அதுவும் சாதனத்தை சேர்ந்தது தானே, மூணையும் சேர்த்துருக்கிறதுனால அது சாதனைகள். எல்லாம் ஒரே பொருளை பற்றி பேசுவது, எல்லாம் ஒரு பொருளை பற்றி. அப்போ பயன்னா பயன் பல விதமாக இருக்கும். எல்லாம் பயன் பயன் பயனை பற்றி சொல்லிச்சுன்னா அதெல்லாம் ஒரு இயல். பொருள் இருக்குது, பசு இருக்குது, பதி இருக்கான், பாசம் இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்க, அதெல்லாம் என்னது இருக்குது இருக்குன்னு சொல்கிறது பிரமாணம். அதெல்லாம் ஒன்றா சேர்த்தா பிரமாண இயல். விளங்குதா? ஆ, இருப்பை உணர்த்துவது பிரமாண இயல். இலக்கணம் உணர்த்துனா இலக்கண இயல். சாதனத்தை பூரா சேர்த்து வச்சா சாதனைகள். பயனை பூரா ஒருங்கிணைத்தா ஒரே கலர் மணியெல்லாம் ஒரே மாதிரி, பச்சை கலரெல்லாம் பச்சையில் சேரு, சோப்பு கலரெல்லாம் சோப்பில் சேர்ந்து சேர்க்கமா இல்லையா? அதுபோல் ஒரே ஒத்த கருத்துடையதெல்லாம் ஒருங்காய் இணைக்கு சொல்வது. வரிசை முறைமை. அப்புறம் இந்த இதில் அதிகார இயல்பு, அதிகாரம். அதிகாரம் இது என்ன அதிகாரம்? எட்டாம் நூற்பா எந்த அதிகாரம்? முதல் அதிகாரம். ஆ, உண்மை அதிகாரம். உண்மை அதிகாரம்னா என்ன? உண்மைனா அனுபவம். இங்கே இங்கே இந்த இதில் ஆன்மா அந்த ஞானத்தை எப்படி அனுபவமாய் பெறுவது என்பதை சொல்லுதா இல்லையா? அனுபவம் பெறுதானே சொல்லுது. அதனால் இது என்ன அதிகாரம்? உண்மை அதிகாரம். விளங்குதா? அப்புறம் நூல், நூல் இயல்பு. நூல் இயல்பு எது? நூல் எதை பற்றி பேசுது? நூல் ஞானம், ஞான நூல், ஞானத்தை பற்றி பேசுவது இல்லையா? இப்போது இந்த நூற்பா எதை பற்றி சொல்லியிருக்கு? ஆன்மா ஞானம் எப்படி பெறுவது? எனவே அது நூல் இயல்பு. எனவே ஐவகை இயல்பு. அதிகரணம், நூற்பா, இயல், அதிகாரம், நூல். இப்போ முதல் அதிகரணம், முதல் அதிகரணம் ஏண்டைக்கு சிறந்த சாதனம் இது என்பதும் அது வருவாய் உணர்த்துவதற்கு எழுந்தது முதல் அதிகரணம். முதல் அதிகரணம் எதை சொல்லுது? சாதனம் எது? ஞானம். அது எப்படி வரும் என்பதை சொல்வது தான் முதல் அதிகரணம். எனவே அந்த முதல் அதிகரணத்துக்கு மேற்கோள் என்ன? ஆ, இந்த ஆன்மாவுக்கு ஞானம் நிகழும். நிகழும்னு அனுது. ஆ, சரி, அதை அப்போ பார்ப்போம். அதை படிக்கும்போது ஐயம் திரிபர விளங்குதல். நிகழ்தல் என்ன? ஐயம் திரிவின்றி விளங்குதல். அது எப்போ விளங்கும்? முச்சை தவத்தால். அப்போ இங்கே நமக்கு ஆன்மாவுக்கு இந்த ஆன்மா பாசத்தை அனுபவிக்க, அதே தான் இப்போ சிவத்தை அனுபவிக்க போகுது. அதுக்கு ஒரு கருவி வேணும். பாசத்தை அனுபவித்த கருவியை வச்சு இதை அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த பாசமும் பதியும் தன்மையால் வேறுபட்ட பொருள்கள். அந்த ரெண்டு வேறுபட்ட பொருள்களை ஒரு பொருள் அனுபவிக்குமா? அனுபவிக்குமா? ஆ, அனுபவிக்குமா அப்படின்னா ஒரு பொருளுக்கு அது இயல்பாக இருக்க முடியாது. ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட பொருள்களை அனுபவிப்பது இயல்பாக இருக்க முடியாது. ஆனால் இந்த ஆன்மா எப்படி என்ன செய்யுது? ரெண்டையும் அனுபவிக்கு. அது எப்படி அனுபவிக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். இப்போ பெரிய புராணத்தில் ஞான சம்பந்தர் மதுரைக்கு போனார். போனாரா? போனார். எதுக்கு போனார்? ஆ, அங்கே திருநீற்று நெறி விளங்க, திருநீற்று நெறி விளங்க அங்கே போன இடத்துல என்ன செஞ்சான், அவன் தீய வச்சிட்டான். யாரு? சாமானே. அப்போ இவர் அந்த தீய என்ன செஞ்சாரு? பையவே சென்று வாழியனுக்காகவே என்றார். அப்போ அவன் அந்த வெப்பு நோயினால அவன் அவதிப்படுகிறான். ஞான சம்பந்தரை வரவழைக்கிறாங்க. அவர் போறாரு. போன உடனே அந்த மன்னன் என்ன செய்கிறான், அவரை பார்த்த உடனேயே கொஞ்சம் வயிறு வலி குறையுது. அவர் தரிசனமே என்ன செய்யுது, கொஞ்சம் வலியை குறைக்கு. அவன் என்ன செய்கிறான், இவரை பார்த்த உடனே படுக்கையிலிருந்து எழுந்திக்கான். அவருக்கு ஆசனம் எங்கே போடுதான், தலை பக்கத்தில், தலைமை பொருள் என்பதை. அப்போது அந்த ஞான சம்பந்தர் அவருடைய திருநீற்று மகிமையால் என்ன செய்கிறாரு, அவனுக்கு அந்த நோயை, வெப்பு நோயை நீக்கிறாரு. அப்போ சமணர் ஒரு பக்கத்திலிருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. அப்போ அந்த மன்னவன் சொல்கிறான், அந்த மன்னவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மன்னவன் மொழிவான், மன்னவன் மொழிவான் என்னே, மதித்த இக்காலந்தண்ணில், ஒரே நேரத்தில் மதித்த இக்காலந்தண்ணில் வெந்த வெண் அரகு, வெண் கொடுமையான நரகு, வெண் அரகு ஒருபாலாகும். அந்த அமணர் இருக்க இடத்துலலாம் எப்படி இருக்கு, நரக வேதனையா இருக்கு. வெண்ணரகு ஒருபாலாகும், வீட்டு இன்பம் ஒருபாலாகும். வீட்டு இன்பம் அங்கே அந்த ஞான சம்பந்தர் இருக்கிற பக்கமே எப்படி இருக்கான், வீட்டின்பம் போல. ஒரே உடம்புக்குள்ள ரெண்டையும் இல்லையா. அப்போது துண்ணுன்னு அஞ்சு ஒருபாலாகும், சுவை அமுது ஒருபாலாகும், சுவை அமுது ஒருபாலாகும். எனவே என் வடிவில் ஒன்றிலுற்றேன், ஒரே உடம்புல ரெண்டும் வந்துச்சியா, ரெண்டும் வந்தது என்கிறார். எது மாதிரியா, அதுதான் ஆன்மாவுக்கு அப்படி தான் வருங்க. ஆன்மாவுக்கு அப்படி ரெண்டையும் நஞ்சையும் அனுபவிக்கான், அவன் அமுதையும் அனுபவிக்கான். அப்போ ஆன்மாவுக்கு அது இயல்பு தானே, அதனால எனக்கு இப்படி ஒரே நேரத்தில் அதில் ஒவ்வொன்றும் அனுபவித்தான். ஆன்மா எப்படி அனுபவிக்கு, உலகத்தை அனுபவித்து வெறுத்துட்டு போயிடு இங்கே வரான். இவன் ஒரே நேரத்தில் ரெண்டு அனுபவிச்சேங்கிறது அருமையான பகுதி, விளங்குதாது. அப்போது இந்த நுட்பாவுக்கு ரெண்டு அனுபவம் ஒரே நேரத்தில் வருதுன்னு சொல்லக்கூடிய பாட்டு எது, இந்த சேக்கிழாருடைய இந்த பாடல், விளங்குதா. எனவே இந்த ஆன்மா சதசத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆன்மாவை என்ன சொல்கிறோம், சதசத்து அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், சத்தும் அசத்தும் உடையது அப்படின்னு சொல்லக்கூடாது. சத்தும் அசத்தும் உடையது, அதனால் இது சதசத்துன்னு சொல்லக்கூடாது. அப்போ எப்படி சொல்லணும், ஏன்னா அப்படி சொல்லக்கூடியவங்களை நான்காவது நூற்பாவில் மறுக்கப்படுகிறார்கள். ஆன்மா என்பது சதசத்துன்னு ஒருத்தன் சொல்லுவோம், அங்கே மறுக்கிறோம். புரியுதா? ஏன்னா ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மை இயல்பாக இருக்க முடியாது. அப்போ நாம் சதசத்துன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம், அனுபவம். அது அதாவது ரெண்டும் அனுபவிக்கிறதுக்கு உரிமை பற்றி சதசத்துங்கிறோம். இங்கே இந்த ஆன்மாவுக்கு இயல்பு சத்து, அசத்து நோய் என்று ரெண்டும் இயல்புன்னு சொல்லலை, ரெண்டும் இயல்புன்னு சொல்லலை. சத்து இயல்பு, அசத்து நோய். நாலா நூற்பா எதை பற்றி சொல்வது, விதமா பசு இலக்கணம்